நாம் தொடர்ந்து இந்த பரிசுத்தமாக்குதல் என்ற பாடத்தை தொடர்ந்து படித்து வருகிறோம். மியூட் பண்ணிடலாம். போன வாட்டி நம்ம பரிசுத்தமாக்குதல்னா என்ன இல்லைன்றத பார்த்தோம். ஏன்னா அநேக பேருக்கு பரிசுத்தமாக்குதல் பற்றி தவறான எண்ணங்கள் இருக்குது. பரிசுத்தமாக்குதல்னால் அப்படியே பரவசமாக கிறிஸ்தவ வார்த்தைகளை எப்போ பாரு, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்தோத்திரம், ஆண்டவரே, தேவனுக்கே மகிமை அப்படின்னு வார்த்தைகளை படிச்சுக்கிறது இல்லை பரிசுத்தமாக்குதல், இல்லைங்களா? சில பேருக்கு, ஒருத்தர் எனக்கு சொல்லுவார், ஒரு 6 மாதமாக எங்கள் சர்ச்சுக்கு வந்து என்ன ஜபம் பண்ணுதுப்பா இந்த பொண்ணு, என்ன ஜபம் பண்ணுறாரு இந்த பையன், அதெல்லாம் ஜபம்லாம் கற்றுக்கலாம். அது இல்லை பரிசுத்தமாக்குதல். கற்றுக்கிறது நல்லது தான். பரிசுத்தமாக்குதல் ஒரு எமோஷ்னலாக நல்லா ஃபீல் பண்ணுறது இல்லை பரிசுத்தமாக்குதல். உணர்ச்சிகளை தூண்டி நல்லா ஆண்டவருடைய அன்பை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது இல்லை பரிசுத்தமாக்குதல். இல்லை நம்முடைய சமுதாய கடமைகளை விட்டு ஒரு ஆசிரமத்தில் ஒரு பாதிரியார் ஒரு சன்னியாசி மாதிரி போகிறது இல்லை பரிசுத்தமாக்குதல். எப்போ ஒரு வாட்டி திடீர்னு எகிரி குதித்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதில்ல பரிசுத்தமாக்குதல். இது எல்லாமே உண்மையான பரிசுத்தமாக்குதல் இல்லை. இது எல்லாமே வெளிப்பிரகாரமாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தமாக்குதல் என்னான்னு தெரியாமல் இருக்கலாம். இதை தான் பைபிளில் ஆண்டவர் பயங்கரமாக கண்டித்தார். அந்த பரிசேயர்கள் இதெல்லாம் செய்வாங்க. அந்த பேச்சுக்கு குறை இல்லை, அப்படியே ஃபீலிங்க்கு ஒன்றும் குறை இல்லை, ஞாயிற்றுக்கிழமானா வந்து ஆராதனைக்கு ஒன்றும் குறை இல்லை, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் என்ன திட்டினார் பார்த்தீங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஏன் அப்படி திட்டினார் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா நீ பேச்சு ஒழுங்காக இருக்குது வெளியே, உன்னுடைய வெள்ளையும் ஜொல்லையுமா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, நீ இப்போ பண்ணுறது ஆராதனையில் நல்லா இருக்குது, வெளியில் பார்க்குற மக்களுக்கெல்லாம் ரொம்ப பக்தி மாதிரி நீ இருக்கிற, ரொம்ப பக்திமான் மாதிரி நீ நடந்துக்கிற உணர்ச்சிகள்லாம். ஆனால் உள்ள வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை வெளியே நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் நாத்தம், செத்த பெனம், எலும்பு, புழு தான் இருக்கும். அந்த மாதிரி வெளியில் ஒண்டி நீ அழகுபடுத்திக்கிட்டு பக்தி வேஷம் போடுறது இல்லைப்பா. அவன் பேச்சில், நடத்தில, உணர்ச்சியில் இல்லை. பரிசுத்தமாக்குதல் ஒரு உள்ளார்ந்த வேலை. தேவன் நம்மளை அவருடைய சாயலாக மறுரூபப்படுத்துகிற வேலை. இட்ஸ் அன் இன்டர்னல் ஒர்க். அது கடவுள் வந்து மறுஜன்மம் அடைந்தவர்களுக்கு செய்கிற வேலை. அந்த பரிசுத்தமாக்குதலாம் இல்லைன்னு பார்த்துட்டோம். பரிசுத்தமாக்குதல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பரிசுத்தமாக்குதலுடைய மறுக்க முடியாத முக்கியமான ஒரு ஜென்யூன் சயின்டிஃபிகேஷன் எப்படி வெளிப்படும் தெரியுமா? ஒரு ஹபிச்சுவலாக, ஒரு பழக்கமாக வேதத்தை படித்து அதை புரிந்து பழக்கமாக வேதத்தின்படி எவ்வளோ ஆக்யூரேட்டாக நம்ம வாழ்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு வரோம், அதுதாங்க பரிசுத்தமாக்குதல். ஒவ்வொரு வாழ்க்கையின் ஏரியாலையும், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை வாழ்க்கை, சமுதாயத்தில் எல்லாமே வசனத்தின்படி நம்ம எப்படி மாறிட்டு வரோம். அந்த வசனம் இல்லாமல் ஒரு ட்ராப்பு பரிசுத்தமாக்குதல் நம்மக்கிட்ட இருக்க முடியாது. அந்த பரிசுத்தமாக்குதல் ஜென்யூன் சயின்டிஃபிகேஷன். வசனத்தின்படி நம்ம மாறி கிறிஸ்து மாதிரி, கிறிஸ்துவை பின்பற்றி அவரை மாதிரி மாறிக்கிட்டு வர்றது. ஓகே, அதை தான் நம்ம பார்த்தோம். அது முதல் பேராகிராஃபை நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோம். பரிசுத்தமாக்குதலுடைய கண்ணோட்டத்தை கொடுக்குது இல்லைங்களா? அப்படின்னா என்ன? அது தேவனுடைய செயல், அவருடைய ஒரு ஒர்க். அது நம்முடைய தேவ சாயலாக மாற்றி நம்ம அதிக அதிகமாக பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பழைக்கிறவர்களாக இருக்கிறோன்னு பரிசுத்தமாக்குதலை பற்றி படிச்சுக்கிட்டோம். அதனோட சாதனத்தை படிச்சுக்கிட்டோம். இப்போ 2-3 பேராகிராஃபை இன்னைக்கு முடிக்க பார்ப்போம் இந்த சாப்டரை. பரிசுத்தமாக்குதலுடைய தன்மை, ஓகே, த நேச்சர் ஆஃப் சயின்டிஃபிகேஷன். இது எப்பேற்பட்டது ஹோலி சயின்டிஃபிகேஷன். அதனுடைய 5 தன்மைகளை 2-3 பேராகிராஃப் நமக்கு சொல்லுது. சயின்டிஃபிகேஷன்னா என்ன, அதனோட ஆஸ்பெக்ட், அதனோட நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது, சயின்டிஃபிகேஷன் வந்து ஒரு பூரணமானது, ஒரு காம்ப்ரஹென்சிவ். பாருங்களேன் இந்த 2வது பேராகிராஃப் பாருங்களேன். இது த சயின்டிஃபிகேஷன் இஸ் த்ரூ அவுட் த ஓல் மேன். 2வது பேரா நீங்கள் படிச்சிங்கன்னா இது முழு மனுஷனையும், நான் சொன்ன மாதிரி வெளியில் பேச்சோ இல்லை இது ட்ரெஸ்ஸோ இல்லை அது பண்ணுறதில்ல, முழு மனுஷனும் மாறிக்கிட்டு இருக்கணும். அந்த சயின்டிஃபிகேஷன் வந்து அந்த முழு மனுஷனுடைய அவனுடைய சிந்தனை, அவனுடைய இருதயம், அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய மைண்டு, மனசாட்சி, அவன் எல்லாமே மாறணும். கம்ப்ளீட் மேன் இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு பாகமும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு பாகமும் மறுரூபமாகி பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதான் அந்த வசனத்தில் சொல்கிறது, இந்த சயின்டிஃபிகேஷன் முழு மனுஷனை பாதிக்கும். இது வந்து ஒரு வசனம், 1 Thessalonians 5:23 இது தெளிவாக போட்டிருக்கிறத பார்க்குறோம். என்ன சொல்கிறார் போல், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், பாருங்களேன், பாதி வெறும் உங்கள் வார்த்தைகளை உங்கள் வெளி தோற்றம் இல்லை, முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமையும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. முற்றிலும் கம்ப்ளீட் சயின்டிஃபிகேஷன் இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். முதலாவது தன்மை என்னங்க சயின்டிஃபிகேஷனில், அது முழுமையாக நம்ம ஒவ்வொரு பாகமும் அது மறுரூபமாய் மாறுகிறது. சயின்டிஃபிகேஷன் நம்முடைய ஒவ்வொரு பாகத்தையும் டச் பண்ணுது. அது எவ்வளோ பாருங்களேன், ஒரு பாகத்தை ஒண்டி ஒன்றை ஒண்டி சரி பண்ணுறது இல்லை, நம்ம முழுசாக நம்மளுடைய மறுரூபம் ஆகிற ஒரு தன்மையை பார்க்குறோம். ரெண்டாவது, சயின்டிஃபிகேஷன் இந்த வாழ்க்கையில் பரிபூர்ணம் அற்றது, இம்பர்ஃபெக்ட். அந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுது, முழு மனிதனை அது பாதித்தாலும் இந்த வாழ்க்கையில் அது பரிபூர்ணம் அற்றதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் அது பரிபூர்ணம் அடையாது. பரிசுத்தமாக்குதலுடைய குறிக்கோள் பரிபூர்ணத்துவத்தின் தான், பர்ஃபெக்ஷனை நோக்கி போகிறோம். நான் இன்னும் சரியாகணும், இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும், அதை நோக்கி தான் போகிறோம். ஆனால் என்ன அறிஞ்சிக்கணும், இந்த வாழ்க்கையில் பரிபூர்ணத்தை நம்ம அடைய முடியாது. இங்கே சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நான் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் படிச்சுட்டு வரோம். சண்டேஸில் பவுல் அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பேர்பட்ட அப்போஸ்தலனே நான் இப்போ 3ல சொல்கிறாரு, நான் பரிபூர்ணம் அடையவில்லை, ஆனால் அதை சும்மா இருக்கு, நான் அடைய முடியாதுன்னு சும்மா இருக்கல. அவர் ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி ஒரு அத்லெட்டிக் என்ன பயிற்சி எடுப்பாங்க, அந்த மாதிரி நான் பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி என்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையும் நரம்பும் முன்ன இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் வசனத்தை தெரிஞ்சுக்கணும், இன்னும் வேதத்தை படிக்கணும், இன்னும் நான் ஜபத்தில் இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகணும், நான் முன்னதான் நோக்கி போகிறேன் அப்படின்றார் போல் இல்லைங்களா? இந்த உலகத்தில் பரிபூர்ணம் அடைய முடியாது தான், ஆனால் அது பரிபூர்ணத்தை நோக்கி போகிறவர்கள் தான் உண்மையான சயின்டிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் அதுதான் நமக்கு சொல்லுது. சில பேர் முட்டாள்தனமாக இந்த உலகத்திலேயே நம்ம பாவம் இல்லாத நிலையை நான் அடைந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது வெரி ராங். பரிபூர்ணத்தை அடைஞ்சிட்டேன். ஏன்னா யோவான் 1 யோவான்லேயே சொல்கிறாரு, நம்மிடத்தில் நாம் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளே வஞ்சிக்கிறோம், பொய்யராக இருக்கிறோம். அவங்களாம் பொய்யருங்க. பாவமாக செய்யாத நான் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டேன், தெய்வீகம் ஆகிவிட்டேன் சொல்லி வேஷம்லாம் போடுறவங்க பைபிள் இந்த உலகத்தில் ஆக முடியாதுன்னு சொல்லுது. அது எவ்வளோ பெரிய போதகராக இருந்தார் சரி, எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் பர்ஃபெக்ட் ஆகலை, பவுலே ஆகலைன்ட்டார். பவுலோட இவங்க போயிட முடியுமா இல்லைங்களா? ஒரு பக்கம் பரிபூர்ணம் ஆகலை, ஆனால் இன்னொரு பக்கம் பரிபூர்ணத்தை நோக்கி போகிற ஒரு தன்மை. ஓகே, ரெண்டு பார்த்துருக்குறோம். இந்த முழு மனுஷனை அது தொடர்புடையது, முழு மனுஷனை அது பாதிக்கிறது. ரெண்டாவதாக, இந்த உலகத்தில் பரிபூர்ணம் அடையாதது. மூணாவது என்ன சொல்லுது இந்த விசுவாச அறிக்கை? மூணாவது பாருங்களேன், இது ஒரு ஒரு இராணுவ போர். சயின்டிஃபிகேஷன் இஸ் மிலிட்டன்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு தொடர்ந்து ஒப்புரவு செய்து கொள்ள முடியாத ஒரு போர் சயின்டிஃபிகேஷன். பாருங்களேன், அந்த ரெண்டாவது பேராகிராஃபில் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, நமக்குள்ள ஒவ்வொரு பாகத்திலையும் எஞ்சி இருக்கிற சீர்கேடு பாவம் இருப்பதால் தொடர்ந்து ஒப்புரவு ஆக முடியாத போர் நமக்குள்ள நடக்கிறது. மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் நடக்கிற ஒரு போர் இருக்கு இல்லைங்களா? மாம்ச விரோதமாக ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன, இட்ஸ் அ வார். இது ஒரு அமைதலாம் இருக்கிறது இல்லை, இது ஒரு ஆக்ரோஷமான ஒரு போர்க்களம், ஒரு போர்ல நம்ம எங்கேஜ் ஆயிருக்கோம் சயின்டிஃபிகேஷன்ல. இந்த போரை பத்தி பவுல் பல இடங்கள்ல பேசுறாரு. விசேஷமா ரோமர் 7 நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அவர் அதுல சொல்றாரு, நான் செய்வது என்னன்னு எனக்கு புரியலை. ரோமர் 7:15 சொல்கிறாரு, ஏன் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய மாட்டேன்றேன், நான் என்னத்தை வெறுக்கிறேன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் செஞ்சு முடிக்கிறேன். அப்படிங்க யாராவது இருக்கிறீங்களா? பவுல் சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடிய மாட்டேன்ட்டு, நான் என்ன செய்யக்கூடாது இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னா அதைத்தான் திருப்பி செஞ்சு முடிக்கிறேன். இது என்னில் எந்த நன்மையும் இல்லை, நன்மை செய்யணுன்ற ஆசை இருக்குது ஆனால் அதை செய்யக்கூடிய நிர்பந்தமான மனு அவருக்குள்ளே போரில் அவர் சொல்கிறாரு, என்னை யார் விடுவிக்க முடியும்? பாருங்களேன், ஒரு போர் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு யோ பரிசுத்தமாக இருக்கணும்னு பார்க்குறோம் ஆனால் இந்த சோதனை நம்மளை இப்படி பண்ணுதே அப்படின்ற ஒரு போர், ஒரு சண்டை, மாம்சத்துக்கு விரோதமாக ரெண்டு மனுஷங்க உள்ள சண்டை போடுற மாதிரி தான் நடக்கும். இது சாண்டிஃபிகேஷன் அப்படிப்பட்ட தன்மை உடையது, ஒரு இன்வேர்ட் உள்ளார்ந்த ஒரு போராட்டம். அந்த உள்ளார்ந்த போராட்டம் வந்து அவன் கடவுளுடைய பிள்ளை இல்லைன்றதுக்கு ஆதாரம் இல்லை, அவன் பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் இல்லைன்றதுக்கு ஆதாரம் இல்லை, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பதனால்தான் அந்த போராட்டமே அவனுக்கு இருக்கிறது. ஏன்னா கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னா எந்த போராட்டமும் இருக்காது. பாவம் நம்மளை இழுக்குதுன்னா போய் உடனே செஞ்சுட்டு அதுக்கெல்லாம் போரெல்லாம் இருக்காது, ஆனால் அந்த போராட்டமே ஆரம்பிச்சிருக்குதுன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் தான். அது ஒரு சைன், நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆழமான உள்ளார்ந்த ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு ஒரு நிம்மதியற்ற தன்மை, அது வந்து ஒரு மனுஷன் பரிசுத்தம் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை, அவன் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த போராட்டமே ஒரு கிருபையின் கிரியை. முதல்ல அந்த போராட்டம் இருக்காது, பாவத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த போராட்டம்லாம் இருக்காது. ஆனால் இப்போ ஆவி உள்ள வேலை செய்கிறதுனால என்ன ஆகுது, ஆவி போராட்டம் இருக்கிறது இல்லைங்களா. முதல் இப்போ கோட்டையாக, அந்த கோட்டைக்கு விரோதமாக இப்போ ஆவியானவர் உள்ளே வந்துட்டார், மனுஷன் மாறிட்டான், அதை எப்படியாவது தகர்க்கணும். ஒரு ராஜா வந்து அந்த சிங்காசனத்துலேருந்து தகர்க்கப்பட்டார், அவன் திடீர் திடீர்னு வந்து இது என்னுடைய சிங்காசனம், என்னுடைய ராஜ்யம், என் நான் சொல்கிறத செய், என்னுடைய இச்சையை திருப்தி செய்யணும்னு நம்மக்கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்த பழைய மனுஷன், புது மனுஷன், பழைய மனுஷன் பைபிள் சொல்லும் இல்லைங்களா. மாம்சம் ஆவி, பாவ இயற்கை, புதிய சிருஷ்டிப்பு, இதுக்கு ரெண்டுக்கும் டூ நேச்சர்ஸ் நமக்குள்ளே இருக்கிறதுனால எஞ்சி இருக்க பாவம் ஆண்டுகிட்டு இருந்துச்சு நம்மளை, அது சொல்கிறபடி தான் செய்வோம், அடிமையாக இருந்தோம். அந்த ஆளுகிற பாவம் இப்போ எஞ்சி இருக்கிற பாவமாக மாறிவிட்டது இல்லைங்களா. இங்கிலீஷில் ரெய்னிங் சின், ஆளுகிற பாவம்னு வாங்க. இப்போ அந்த பாவம் ரிமைனிங் சின்னாக மாறிடுச்சு, இருக்குதான் ஆனால் அது இப்போ அதை நம்மளை ஆள முடியாது, ஆனால் அது தொல்லைப்படுத்தத்தான் செய்யும். ஓகே, ஒரு கிறிஸ்தவன்னா அவனுக்கு ஒரு பக்கம் மனசாட்சியில் சமாதானம் இருக்கும், தான் ரட்சிக்கப்பட்ட கடவுளுடைய பாதையில், ஆனால் இன்னொரு பக்கம் அவனுக்குள்ள போரே நடந்துகிட்டு இருக்கும். கலாத்தியர் 7:17, ஆவிக்கு மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் போர் இருக்கும்னு சொல்லலையா, ரெண்டுக்கும் ஆப்போசிட். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமல் இருக்கிறது இல்லைங்களா. ஆப்போசிட் ஒன்று ஒன்றுக்கு, சிலது நம்ம இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதை செஞ்சிடறோம் இல்லைங்களா. சில நேரங்களில் கரெக்டானதை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் சில நேரங்களில் தப்பானதை நம்ம செய்யும்போது இன்னொன்று நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஒரு வார்ஃபேர், ஒரு ஒரு பிக்சர் பாருங்களேன். ஒரு ஒரு தேசத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த தலைநகரத்தை பிடிச்சாச்சு, பிடிச்ச பிறகு தொடர்ந்து சுற்றி இருக்கிற நகரங்கள்லாம் நம்ம பிடிச்சிக்கணும், மற்ற சின்ன சின்ன சத்ருக்கள்லாம் அழிக்கணும்னு போது தொடர்ந்து போர் நடக்கிற மாதிரி தான். இது அருமையாக பலேற்பாடு இஸ்ரேல் ஜனங்களுக்கு படமாக நம்ம பார்க்கலாம். அவங்க கானான் தேசத்தை நுழைஞ்சிட்டாங்க, தலைநகரத்தை பிடிச்சிட்டாங்க, ஆனாலும் அந்த தேசத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை இன்னும் அதிகமாக அவங்க இது பிடிக்கணும், மேற்கொள்ளணுன்றதுக்கு தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எவ்வளோ போர் செஞ்சு வென்றார்களோ அந்தளவுக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அதே மாதிரி ஒரு போர் நமக்குள்ளேயும் இருக்கிறது, நமக்குள்ளேயும் அந்த சத்துருக்கள், நமக்குள்ளேயும் அந்த கானானியர்கள் நமக்கு விரோதமாக இது எங்கே விடோன்னு வரும்போது அவங்ககிட்ட போர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு வாட்டி சொல்லுவாங்க, உலக போரில் நமக்கு தெரியும் ஹிட்லர் தான் அவன் ஜெர்மனியில் தலைநகரத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நிறைய பேர் அவன் பக்கம் வச்சுக்கிட்டு உலகத்துக்கு விரோதமாக போர் செய்தான், பயங்கரமான தேச கொடுமைகளை செய்தான். ஆனால் இல்லை அலைட் ஃபோர்ஸஸ்ன்னுவாங்க, ஒரு கூட்டணியாக சில தேசங்கள் சேர்ந்து அமெரிக்கா இங்கிலாண்டெல்லாம் சேர்ந்து அவனுக்கு விரோதமாக போர் தொடக்குனாங்க. போர் தொடக்கி அவனை போய் அவனை அழித்து அவனுடைய தலைநகரத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிடிச்ச பிறகும் பல மாதங்கள் வந்து அவங்க தொடர்ந்து சின்ன சின்ன சத்ருக்கள்லாம் போர் செய்து சின்னதெல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு மெயின் வெற்றி ஆயிடுச்சு, நம்ம மெயின் சத்ரு தோற்கப்பட்டிருக்கிறான், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாம் ஆயிட்டோம். ஆனால் ஒரு சில கிளீனிங் நம்ம இன்னும் நடக்க வேண்டியதாக இருக்குது, இன்னும் பெண்டிங்காக இருக்குது, அது ஒரு ப்ராசஸ் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர்னும் போது விசுவாசிகளுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு போர், அதுதான் பரிசுத்தமாக்குதலுடைய ஒரு அடையாளம். ஓகே, ஆனால் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த போர் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, மூணாவது பேராகிராஃபு நம்ம பார்க்கும்போது, நாலாவது பாயிண்ட்டு பரிசுத்தமாக்குதலை பற்றி பார்க்கும்போது, இது இந்த போரில் நமக்கு வெற்றி நிச்சயம். பாருங்களேன் ஆண்டவருக்கு அதில் ஸ்தோத்திரம், இந்த போரில் நமக்கு வெற்றி நிச்சயம். பாருங்களேன் மூணாவது பேராகிராஃப் எப்படி என்ன சொல்லுது, இங்கிலீஷில் வர மாதிரி நான் வாசிக்கிறேன். இன் திஸ் வார் த ரிமைனிங் கரப்ஷன் மே கிரேட்லி ப்ரிவேல் ஃபார் அ டைம் ஏட் த்ரூ த கண்டினியூவல் சப்ளை ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த சாண்டிஃபைங் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் த ரீஜெனரேட் ஹார்ட் ஓவர் கம்ஸ். இந்த போரில் நமக்கு எஞ்சி இருக்கிற பாவ சில நேரங்களில் மேற்கொண்டுடலாம், நம்மளை சோதனையில் விழுவ வைக்கலாம். ஆனால் அந்த சோதனையில் விழுந்தாலும் தொடர்ந்து ஆவியான ஒரு பரிசுத்தமாக்குதலுடைய பலத்தை நமக்கு கிறிஸ்துவிலிருந்து கொடுப்பதனால் நாம் மறுஜென்மம் அடைந்த நம்முடைய புதிதான மனிதன் மேற்கொண்டு ஜெயித்தே ஜெயிப்பான். இதுக்கு வெற்றி, இந்த போரில் நமக்குத்தான் வெற்றி. சில நேரங்களில் நம்ம விழுவலாம், ஆனால் மெயின் தலைநகரத்தையே நம்ம பிடிச்சாச்சு, சாத்தானியே தகர்த்தாச்சு. சின்ன சின்ன சத்ருங்கிட்ட சண்டை போடும் போது சோதனையில் சில நேரங்களில் விழுவலாம், அதை நம்மளை மேற்கொள்ளலாம், ஆனால் நம்ம நிரந்தரமாக தோற்று போக முடியாது. பாருங்களேன் இது ஒரு ப்ரோக்ரெஸ், இது ஒரு முன்னேற்றம். அந்த ஃபைனல் வெற்றி நமக்கு நிச்சயம். அது ரோமர் 6:14 பவுல் சொல்கிறாரு, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களுக்கு எஜமான நல்ல இருக்க முடியாது. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான், யோவான் 1:5 சொல்லப்படுது. நாம் மகிமையின் மேல் மகிமையாக மறுரூபம் ஆகிறோம். ஆகவே சயின்டிஃபிகேஷன் வெற்றி நிச்சயம். கடைசியாக இதனோட தன்மைகளை பார்த்துட்டு வரோம். கடைசியாக இட் இஸ் எ ப்ரொக்ரெசிவ் ப்ராசஸ், இது ஒரு முன்னேறி போகிற முன்னேற்ற போக்கான ஒரு பணி. ஒரு முன்னேறி முன்னாடி போகணும், நம்ம நிச்சயமாக ஜெயிப்போம். அந்த பேராகிராஃப் பாருங்களா, கடைசி பாகம் என்ன சொல்லுது, மூணாவது பேராகிராஃப், இந்த மாதிரி நான் ஜெயித்து பரிசுத்தவான்கள் கிருபையில் வளர்ந்து தேவ பயத்தில் பரிசுத்தத்தை பூரணமாக்கி கொண்டு பரலோக வாழ்க்கையை அவர்கள் பிரஸ்ஸிங் ஆஃப்டர், முன்னேறி முயற்சி முயன்று நாடி போவாங்க. பிரஸ்ஸிங் ஆஃப்டர், பவுல் பயன்படுத்துகிற அதே வார்த்தை பிலிப்பியர் 3, அதை முன்னேறி தேவனுடைய எல்லா கற்பனைகளுக்கும் கவனித்து பாருங்கள். இதுதான் பரிசுத்தமாக்குதல், சும்மா நம்மளாக ஃபீல் பண்ணுறது இல்லை. வேதத்தில் போட்டிருக்கிற கற்பனைகளை எவ்வளோ அதிக அதிக அதிகமாக அறிஞ்சு அதுக்கு கீழ்ப்படுகிறோம். எல்லா சுவிசேஷ தேவனுடைய கட்டளைகளுக்கு சுவிசேஷ கீழ்ப்படிதலோடு கிறிஸ்து சபை தலையாக ராஜாவாக அவருடைய வார்த்தையில் போட்டிருக்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மாறிட்டு வரோம், அதுதான் பரிசுத்தமாக்குதல். இட்ஸ் ப்ரோக்ரெஸிவ் இல்லைங்களா. 2 பேதுரு 3:18 சொல்கிற மாதிரி தேவனுடைய கிருபையிலையும் அறிவிலையும் நீங்கள் வளரணும். 2 கொரிந்தியர் 7:1, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணமாக்க கடவோம். ஆகவே 5 தன்மைகள் என்னங்க, இந்த சயின்டிஃபிகேஷன், இந்த சயின்டிஃபிகேஷனை ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துட்டோம், அதுக்கு விளக்கத்தை பார்த்துட்டோம். அதுக்கு 5 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, தன்மைகள் இருக்குது. அது முதல்ல மனுஷனுடைய முழு மனுஷனையும் மாற்றக்கூடியது, இட்ஸ் காம்ப்ரஹென்சிவ். 2வது, இந்த வாழ்க்கையில் அது பூரணப்பட முடியாது. 3வது, அது ஒரு போர், அது ஒரு ஆவிக்குரிய போர், அது ஒரு போராட்டம், உள்ளுக்குள்ள மனுஷனுக்குள்ள நடக்கிற போர். அந்த போரில் 4வதாக வெற்றி நிச்சயம், அது ஒரு முன்னேறி போகிற ஒரு பாதை. ஓகே, அதுதான் சயின்டிஃபிகேஷன். 2 பேரா 3 நம்ம பார்த்து இந்த அதிகாரம் முடியுது. இது ஆண்டவருடைய கிருபையில் அவர் ஒரு போர் அறிவிச்சிருக்கிறார். தேவ ராஜ்யம், பவுல் இது ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் படுகிறது, பலவான்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்ற மாதிரி கடவுள் தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக போரை அறிவித்திருக்கிறார். மாம்சம், உலகம், பிசாசு, அந்த போர் வந்து எங்கே நடக்குது? இஸ்ரவேல நடக்கலை. அந்த போர்க்களம் நம்முடைய இருதயங்களையும் நம்ம மனதிலையும் நடக்குது. அந்த போரில் என்ன நடக்குது? ஆண்டவர் முழு மனுஷனையும் அந்த போரில் நம்மளை மாற்றிட்டு வர்றாரு. இந்த வாழ்க்கையில் அது பரிபூர்ணம் படலைனாலும், படாத இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மேற்கொண்டு அதுக்கு நிச்சயம் வெற்றி நிச்சயம். ஒரு ப்ராசஸ், அது ஒரு கிராஜுவல், உடனே நடந்துடுறது கிடையாது. சில நேரங்களில் வெற்றியில் நம்ம போரில் நம்ம தோக்கலாம், ஆனால் நமக்கு வெற்றி நிச்சயம். விக்ட்ரி இஸ் கேரண்டீட். ஐசாக் வாட்ஸ்ன்றவர், அவர் இந்த போரில் நம்மெல்லாம் போர் சேவகர்கள், பரிசுத்த வான்களுடைய தேவனை மகிமைப்படுத்துகிற போர் அப்படின்னு அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு குளோரியஸ் வார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை. நமக்குள்ளே நடக்கிற போராட்டம் சில நேரங்களில், ஐயோ நமக்கு எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராடுறமே, சோதனைகள் விழுவுறோம் சில நேரங்களில், ஐயோ நமக்கு வெக்கம்தான் ஏற்படுது, நான் இருக்க வேண்டிய விதத்தில் வாழல் முடியலையே, அப்படி வாழலையே, போராடி நான் தோத்துட்டோமேன்னு. ஆனால் நம்ம யோசித்து பார்க்குறோமா, நம்ம எப்பவும் வெற்றியாக இருக்கிறது இல்லை. ஆனால் முன்னேறி தான் போகிறோம். நம்ம எவ்வளோ தான் வெக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அதை பார்க்கணும். வெக்கம் தான் படணும், நம்ம ஜெயிக்கலையே வளரலையே. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அனுபவம் கடவுளை மகிமைப்படுத்துதான். நமக்குள்ளே இருக்கிற போர் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருது. கடவுள் வந்து இந்த போரில் நமக்கு ஜெயம் கொடுத்து தன்னுடைய கிருபையை மகிமைப்படுத்த போகிறார். ஓகே, தட்ஸ் த கன்க்ளூஷன். அதுதான் சயின்டிஃபிகேஷன்னா என்னன்றதை பார்க்குறோம். சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? முதலாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையாக மறுஜன்மம் அடைந்து நீதிமான் ஆக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் தேவனால். நீதிமான் ஆகாம ஒரு மனுஷனும் பரிசுத்தமாக்கப்படுவது முடியாத காரியம். ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிறது. ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாம சயின்டிஃபிகேஷன் வரவே வராது. ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாம தான், மறுஜன்மம் இல்லாத தான் சயின்டிஃபிகேஷன்ன்ற பேர்ல ஊர்ல நல்லா பூசாரி நாடகம் நடக்குது. முதலாவது நீ ரட்சிக்க மறுஜன்மம் படவே இல்லை, நீ பரிசுத்தோன்றதுல நல்லா பேசுறதுலையும் வெளியே உணர்ச்சிகள்லையும் ட்ராமா பண்ணுற, வசனத்துக்கிட்டே வரமாட்டேன்ற, வசனத்தின் மாதிரி நான் மாறணுமேன்ற ஹோலினஸ் கான்செப்டே கிடையாது. கிளாசுமாடே மேல் பார்வையா உணர்ச்சிகள் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும், ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் சயின்டிஃபிகேஷனுக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிறது. பாருங்கள், ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன். ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் சயின்டிஃபிகேஷனுக்கும் இருக்கிற தொடர்பு, அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பயன்பாடாக இதை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நீதிமான் ஆக்குதல் வந்து தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கிற நம்முடைய ஸ்டாண்டிங். ஆனால் பரிசுத்தமாக்குதல் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை. நீதிமான் ஆக்குதல் நம்மளுக்கு புறம்பாக தேவன் செய்கிற ஒரு காரியம் இல்லைங்களா, அக புறநிலையாக தேவன் செய்கிற காரியம், அதை நம்ம நம்புகிறோம். ஆனால் பரிசுத்தமாக்குதல் அகநிலையாக சப்ஜெக்டிவாக நம்ம அனுபவிக்கும்படி நமக்குள்ள செய்கிற ஒரு காரியம். நீதிமான் ஆக்குதலில் நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவின் பணியினால் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். ஆனால் பரிசுத்தமாக்குதலில் நம்ம மெய்யாகவே உள்ளான விதத்தில் நீதிமானாக மாறிக்கொண்டு வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிக்கிட்டு தான் வரும். நீதிமான் ஆக்குதலில் நீதி நமக்கு சுமத்தப்படுகிறது, இம்பியூட்டட். ஆனால் பரிசுத்தமாக்குதலில் நீதி நமக்குள்ளேயே கொடுக்கப்படுகிறது. இங்கிலீஷில் வார்த்தைகள், இன் ஜஸ்டிஃபிகேஷன் ரைச்சஸ்னஸ் இஸ் இம்பியூட்டட், இன் சயின்டிஃபிகேஷன் ரைச்சஸ்னஸ் இஸ் இம்பார்ட்டடுன்னுவாங்க. அந்த இம்பார்ட்டட், நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த நீதி பரிசுத்தமாக்குதலில் நம்ம நிலையை மாற்றுகிறது. பாருங்களேன், நம்முடைய நம்ம நீதிமான் ஆக்குதலில் நமக்கு கிடைக்கிற நீதி நம்ம சொந்த நீதி கிடையாது. அது பரிபூர்ணமான இயேசு கிறிஸ்து நீதி நம்ம மேலே சுமத்தி நம்மளை நீதிமானாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் பரிசுத்தமாக்குதலில் நமக்கே உரித்த பர்சனல் ஹோலினஸை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்களா, அது பரிசுத்தாவினால நமக்குள்ள, அது பலவீனமாக பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கலாம், அது நம்முடைய சொந்த நீதியாக பார்க்கப்படுகிறது. நீதிமான் ஆக்குதல் ஒரே தடம் பரிபூர்ணமாக நடக்கிற ஒரு செயல். ஓகே, அதுதான் நீதிமான் ஆக்குதல். ஒரு மனுஷன் பர்ஃபெக்டாக ஆயிடுறான், அதை நம்ம நம்புகிறோம், அதில் வளர்ச்சியோ முன்னேற்றமோ கிடையாது. ஆனால் பரிசுத்தமாக்குதல் ஒரு முன்னேறி போகிற ஒரு பணி, ஒரு ஒரு ஆக்ட், ஒரு ஒர்க். அது ஒரு ஆக்ட், இது ஒரு ஒர்க் இல்லைங்களா. அது தொடர்ந்து அதில் வளர்ச்சி இருக்கிறது. நீதிமான் ஆக்குதல் வந்து அதில் நம்முடைய பணி எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆண்டவர் செய்கிறது, இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது மட்டும்தான். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து நம்மளை நீதிமானாக்குற. ஆனால் பரிசுத்தமாக்குதலில் ரொம்ப முக்கியமான நம்முடைய பங்கு இருக்கிறது இல்லைங்களா. நம்ம தான் போரணும், போர் செய்யணும், விழித்திருக்கணும், ஜெபிக்கணும், நம்ம முயற்சி எடுத்து பரிசுத்தத்தில் வளர பார்க்கணும். ஆவியை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும், அதில் நம்ம பங்கு இருக்குது. அதுதான் வித்தியாசம். ஓகே, நீதிமான் ஆக்குதல் நம்முடைய நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நமக்கு அனுகிரகம் கொடுக்கறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமாக்குதல் நமக்கு பரலோகத்துக்கு, பரலோகத்தை அனுபவிக்கிறவர்களாக பரலோகத்துக்கு ஒத்து போகிற ஒரு இயற்கையை நமக்குள்ளே ஏற்படுத்துது. நீதிமான் ஆக்குதல் ஒரு கடவுளுடைய செயல், அது வந்து மனுஷருங்க பார்க்கவே முடியாது. ஆனால் பரிசுத்தமாக்குதல் மறைக்க முடியாது, மனுஷருங்க பார்க்கே பார்ப்பாங்க இல்லைங்களா. அவன் பரிசுத்தத்தை மனுஷங்களை பார்க்கவே பார்ப்பாங்க. இது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஏன் அவசியம்னா, ஒரு மனுஷனும் இப்போ நீதிமான் ஆக்குதல் இல்லாமல் பரிசுத்தமாக்குதல் வர முடியாது. ஏன் சொன்னா, நீதிமான் ஆக்குதல் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குதலை தள்ளக்கூடிய ஒரு பேட்டரி பவர். எலக்ட்ரிக் கார்லாம் இப்போ வரும், அதில் பேட்டரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அந்த பேட்டரி பவர் வந்து ஒரு நீதிமான் ஆக்குதல் தான் ஒரு பரிசுத்தமாக்குதல்ன்ற காருக்கு பவர் கொடுக்குற பேட்டரியை. நாம் நீதிமான் ஆக்கிறதுக்கு ஊக்கமோ வல்லமையோ அவசியமான ஆர்வமோ நமக்கு எதனால வருகிறது? தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமானாகி அவருடைய பிள்ளையாக இருக்கிறோன்ற ஊக்கம், அந்த நிலை தான் நம்மளை பரிசுத்தத்துக்கு தள்ளுகிறதுங்க. அந்த பேட்டரி கார் உங்ககிட்ட இல்லைனா ஒரு பெட்ரோல் பைக்கோ கார் எடுத்து பாருங்க. பரிசுத்தமாக்குதல் என்ற பைக்கை தள்ளுகிற பெட்ரோல் நீதிமான் ஆக்குதல் தான். அப்புறம் நீதிமான் இல்லாமல் எவனுங்க பரிசுத்தம் ஆக முடியும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு முன்பதாக எனக்கு இருக்கிற பொசிஷன், நான் தேவனுடைய புள்ள, தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவர்கிட்ட எந்த நேரத்திலையும் போய் அவர்கிட்டேருந்து கிருபையையும் இறக்கத்தையும் அனுகிரகத்தையும் பெற்று எல்லா ஊக்கமும் எனர்ஜியும் எனக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எனக்கு நீதிமான் ஆக்குதல் தான் உதவி செய்கிறது. அந்த நீதிமான் ஆக்குதல் இல்லைன்னா எப்படி அவன் பரிசுத்தமாக வாழ முடியும்? புரியுதுங்களா? எல்லாம் நாடகம் தான் போட்டுக்கிட்டு இருக்க முடியும். ஆகவே நமக்கு மாம்சத்துக்கு விரோதமாக, பிசாசுக்கு விரோதமாக நம்மளை போராட செய்கிற உந்துதல் நமக்கு மறுஜன்மத்தில் நீதிமான் ஆக்குதலில் கடவுளால் பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டதில் தான் வருகிறது. பாருங்களேன், அந்த மோட்டிவேஷன் அங்கே தான் வருகிறது. அதனால தான் ரொம்ப அவசியம் பாருங்களேன். நான் வந்து என்ன மோட்டிவேஷன், ஒருவேளை நான் தோத்து போயிடுறேன், ஒருவேளை பாவத்தில் விழுந்துடுறேன், பாவ குற்ற உணர்வில் வாடுறேன், நீதிமான் ஆக்குதல்னே தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அப்படின்னு சோர்ந்து. இல்லை, நான் விழுந்தாலும் என் ஸ்தானம் மாறலை, நான் கடவுளுடைய பிள்ளை தான், எங்கள் அப்பா என்னை செல்லமாக நேசிக்கிறவர் தான், இயேசு கிறிஸ்துவின் பணியின் மூலமாக இந்த மாதிரி விழுந்து போயிருந்தாலும் நான் மீண்டுமாக அவர்கிட்ட போய் கிருபையும் தயவையும் பெற்று இன்னமே நான் இதுக்கு மேற்கொண்டு வாழ்வதற்கு நீதிமான் ஆக்குதல் ஸ்தானம்தான் எனக்கு கிருபையை வாங்கி கொடுக்குது, என்னை தள்ளுகிறது. எல்லா ஊக்கமும் அங்கேருந்து தான் வருகிறது. பாருங்களேன், நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு முன்பதாக நீதியாக இருக்கிறோம்னா எங்கே கிடைக்கும் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஊக்கம்? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி விழுந்துட்டு திருப்பி விழுந்து சோர்ந்துலேயே நம்ம போயிடுவோமே, திருப்பி எங்கே எந்திரிச்சு வருவோம்? புரியுதுங்களா எவ்வளோ அவசியம்? நீதிமான் ஆக்குதல் இல்லாமல் பரிசுத்தமாக்குதல் இல்லாதுங்க, இல்லவே இல்லை. ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ். சில பேர் வந்து டெஃபினட்டிவ் சயின்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரொக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷன் வாங்க. டெஃபினட்டிவ் சயின்டிஃபிகேஷன்னா நாம் மறுஜன்மமாகி ஒரு தடவை சுத்திகரிக்கப்படுகிறோம், புது இருதயத்தை பெறுகிறோம், அதுதான் ஒரு தடவை நமக்கு நடக்குது, அதுதான் நம்ம பரிசுத்தமாக்குதல் ஆரம்பித்து விடுது. அதுக்கு பிறகு தான் டெஃபினட்டாக ஒரு வாட்டி நடந்தது. அந்த சயின்டிஃபிகேஷனில் தான் நீதிமான் ஆக்குதல் தேவ பிள்ளையாக மாறுறோம். அந்த டெஃபினட்டு சயின்டிஃபிகேஷன் தான் நமக்கு ப்ரொக்ரெசிவ் சயின்டிஃபிகேஷனில் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அது இல்லைனா இருக்கவே முடியாது. ட்ராமா போட்டுக்கிட்டு தான் உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் இந்த ஊர்லலாம் நாடகம் போடுறாங்க? பாதிரியார்களை எடுத்தாலும் இவங்க எடுத்தாலும் வசனம் பக்கமே வர்றதில்ல. வசனப்படி மார்க்க மாறணும் அவங்களுக்கே ஒரு பக்தி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையான மறுஜென்மம் கிடையாது. மறுஜென்மத்தின் அடையாளமே தேவ வசனம்னு இருக்கணும். அங்கே தேவ வசனத்துக்கு ஒரு குழந்தை பாலுக்கு நாடுற மாதிரி வசனமே கிடையாது. ஆனால் நாங்களாம் பக்திமான் இதெல்லாம் நாடகம், அதெல்லாம் பரிசுத்தமாக்குதல், நீதிமான் ஆக்குதல் இல்லாமல் அது வராது. உண்மையான மறுஜென்மம் வல்லாமல் அதெல்லாம் வராது. ஓகே, அடுத்ததாக வேத பரிசுத்தமாக்குதலில் ஒரு பக்கம் தேவனுடைய செயலும் இன்னொரு பக்கம் மனுஷனுடைய செயலும் ரெண்டும் இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே தவறா நம்மளுக்கு இல்லை அப்படின்னு காட்டுறது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிடலாம். குவாட்டிசம்னு ஒன்று இருக்குது, அதாவது எல்லாத்தையும் நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து எல்லாம் தேவன் கையில் அர்ப்பணித்து ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், அவர் தான் என்ன நடத்தணும், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் பாவத்தில் உழுந்தாலும் என்ன அவர் தான் பார்த்துக்கணும்னு அப்படியே குவாட்டாக இருந்துருது, குவாட்டாக இருந்துருது, அது தப்பு. இன்னொரு பக்கம் லீகலிசம், ஆண்டவருடைய பலன் ஆண்டவருடைய வல்லமெல்லாம் இல்லாமல் ஏன் முயற்சி, நான் உபவாசம், நான் என்ன வருத்திக்கிட்டு, நான் என்ன பண்ணிக்கிட்டு, ஆண்டவரில் சார்ந்துடாமல் ஆண்டவருடைய ஆவியின் உதவியோடு நம்ம வாழ நாடாமல் நம்ம வாழ்றது, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ். குவாட்டிசம் லீகலிசம், குவாட்டிசம் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், லீகலிசம் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன். இந்த பேலன்ஸ் ரொம்ப அவசியம். இது ரெண்டும் புரிந்து தான் நாம் பரிசுத்தமாக்குதலில் வளர முடியும். பவுல் அருமையாக பிலிப்பியர் 2:12 சொல்கிறாரு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்க. நீங்கள் தான் படணும் பிரயாசம். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் நீங்கள் ஏன் பிரயாசம் பண்ணணும் தெரியுமா? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவர் அவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறாருன்றதை நீங்க உணர்ந்து நீங்க அதிகமாக வேலை செய்யணும். கடவுள் நமக்குள்ள வேலை செய்கிறாரு வந்து கடவுள் நமக்குள்ள வேலை செய்கிறதும் நம்ம வேலை செய்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு கிடையாது. கன்கரண்ட் ரியாலிட்டிஸ் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்றா வேலை செய்கிறது. அது கடவுள் எனக்குள்ள வேலை செய்கிறாருன்றது உணர்ந்து நான் அதிகமாக வேலை செய்கிறது, என்னுடைய வேலை செய்கிறது எனக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் என்ன, ஆண்டவர் எனக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் நானும் அது செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊக்கத்தோடு நான் வசனத்தை படிப்பேன், ஜெபிப்பேன், பரிசுத்தத்தை மேற்கொள்ளுவேன். ஏன்னா எனக்குள்ள இந்த விருப்பத்தை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். நாம் வேலை செய்கிறோன்றதுக்கு அடையாளம், ஆண்டவர் நமக்குள்ளே வேலை செய்கிறோன்றதுக்கு அடையாளம் என்ன, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் கொயக்டாக இருந்துடும், ஆண்டவர் செய்யணும்னா ஒன்றும் செய்ய மாட்டேன், இல்லை நானே எல்லாத்தையும் செய்வேன் ஆண்டவர் மேலே இல்லை, இது ரெண்டும் பேலன்ஸ் இருக்கணும். பாருங்களேன், எப்போனா நீங்கள் பாவத்தில் போராடும் போது இது எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கணும். இந்த பாடங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெற்றி நிச்சயம். உண்மையான தேவ பிள்ளைக்கு என்னதான் பாவம் பழக்கமாக இருக்கட்டும், எத்தனை வருஷம்தான் இருக்கட்டும், அதை ஜெயிப்பது நம்ம நிச்சயம், அது மறக்காதீங்க ஒரு போதும். இன்றைக்கி வந்து அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம் நிறைய நேரங்கள், ஐயோ நான் எங்கே முன்னேற போகிறேன், திருப்பி திருப்பி உழுவுலனே வெற்றியே கிடைத்தவே மாட்டேன். அந்த போராட்டமே தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, முன்னேறிக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் உனக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த போராட்டம் தொடர்றதுனால இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம சோர்பில் உழாத படிக்கு, இது ஒரு ப்ராசஸ், உடனே ஒரு வாரத்தில் நடந்துடுறதில்ல, திடீர்னு முடிஞ்சு மாறிடுறதில்ல, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, வேலை இன்னும் முடியலை இல்லைங்களா. வேலை முடியாமல் வந்து இன்னும் என்ன இப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் வேலை முடியலப்பா, இன்னும் நடக்குது. ஃபைனல் கோலாக பரிசுத்தமாக்குதல் என்ன இருக்கணும், அந்த முழு மனுஷனையும் தேவசாயலாம் மாற்றி நம்மள எந்த மாம்சம் சரீரம் ஆவி ஆத்துமால எந்த பாவமும் இல்லாமல் முற்றிலுமாக நாம் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாயலாம் மாற்றுவது தான் பரிசுத்தமாக்குதலுடைய குறிக்கோள், அதுதான் மீட்பின் குறிக்கோள். எவர்களை அவர் முன்குறித்தாரோ தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றத்துக்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கார். உங்களுக்கு தெரியுமா, இந்த வேலையில் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு பேரும் ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. நம்ம செய்கிறது தான், ஆனால் அந்த ஊக்கம் நமக்கு இருக்கணும். இட்ஸ் கடவுள் நமக்குள்ளே வேலை செய்கிறார். இயேசு யோவான் 17 சொல்லியா, பிதாவே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். பிதா கிட்ட கேட்குறாரு, ஏன்னா பிதா செய்கிற வேலை அது, அவர் செய்கிறாரு. ரோமர் 15:16 பரிசுத்தாவினால் நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறீங்க. பரிசுத்தாவி செய்கிறார். ஏன், இயேசு கிறிஸ்துவை சாட்சாத் இயேசு கிறிஸ்துவே எல்லா கிருபையின் ஊற்றாக இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு வர்றார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும்ன்றார் போல். திருத்துவமே செயல்பட்டு வருது. எவ்வளோ நமக்கு விசுவாசம் கொடுக்கணும், நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்தோம்னா இந்த ட்ராமாலாம் போட வேண்டியதில்லை. பரிசுத்தாவினுடைய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, ஆவியின், நம்ம என்னதான் ட்ராமா போட்டாலும் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. விசுவாசிகளாக ஒரு சாட்சியாகவும் நம்ம இருக்க முடியாது. ஆகவே ஒரு பயன்பாடாக ஆண்டவர் அறியாதவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்னும் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், மறுஜென்மம் பார்த்தோம், நீதிமான் ஆக்குதல் பார்த்தோம், அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுபவமாக வரலன்னா ஒருபோதும் பைபிள் சொல்கிற பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு வரவே வராது. வெளியில் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறவரேன், பரிசுத்தம் போடுற மாதிரி பைபிளை எப்போ ஒரு வாட்டி கஷ்டமாக இருக்கும்போது எடுத்து படிக்கிறேன், பைபிள் ஆசையோ படிக்கிறது உள்ளார்ந்த மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் ஐசில் நடக்காது. அதை ஆரம்பித்து வைக்கிறதே மறுஜென்மன்ற ஒரு அனுபவம் தான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் உங்கள் விசுவாசத்தை வைக்கணும். நம் பாவத்தை அவர் சுமந்து எனக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், அவருடைய பணியின் அடிப்படையில் நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன், என்னால் அல்ல, என்னுடைய நீதியெல்லாம் குப்பைன்னு சொல்லி இயேசுவில் முழுசாக நம்பும் போது தான் உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்குது இல்லைங்களா. அது அதுதான் முதல் காரியம். அந்த மாதிரி அனுபவித்தவங்க நமக்கு ரெண்டு கடமைகள் இருக்குங்க, டூ டியூட்டி சாண்டிஃபிகேஷனில். ஒன்று, நம்முடைய விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திலையும் உயிர்த்தெழுதலையும் அந்த முதல் பேரால் வருது. எந்த பண்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அதே நீதிமான் ஆக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம பரிசுத்தமாக ஆகுறதா. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்பணும். விசுவாசம்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி போன வாரம் ஒரு மசில் மாதிரி, அதை எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ அது ஸ்ட்ராங் ஆகும் இல்லைங்களா. ஒரு மசில், ஒரு டம்பிள்ஸை எடுத்து ரொம்ப பயன், கல் அடிப்பாங்க, கல் அந்த சமுச்சியெல்லாம் அடிக்கிறவங்க கையெல்லாம் எப்படி இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் மசில், அதை அடித்து அடித்து அடித்து. அதே மாதிரி விசுவாசம், நம்ம எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறோமோ, எக்ஸசைஸ் பண்ணுறோமோ இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை எவ்வளோ நம்புகிறோமோ, ரோமர் ஆறில் போட்டிருக்கிற மாதிரி அவர் மறிக்கும் போது நம்மளும் அவருக்குள்ளே மறித்தோம், பாவத்துக்கு நாம் மறித்தோன்னு அந்த விசுவாசத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் நம்ம வாழ்க்கையிலையும் பாவம் நமக்கு மறிக்கிறத நம்ம பார்க்கலாம். விசுவாசம் தாங்க கீ. அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, பவுல் சொல்கிற மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து பாவத்துக்கு அவருடைய மரணம் என்னை பாவத்துக்கு மறித்தவனாக அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய நீதிக்கு பழக்கிறவனாக செய்து தான் என்னை முன்னேற்று. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் வளர்றது, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக தான் வளர முடியும். ரெண்டாவது, கிருபை அந்த நீதிமான் ஆக்குதலுக்கு சாதனம் பிரதானமாக இந்த விசுவாச அறிக்கை வேதத்தை சொல்லு. பிதாவே உம்முடைய வார்த்தையினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். சொன்னதே நான் சொல்லணும்னு இல்லை, வார்த்தையைத்தான் பிரதானமாக ஆண்டவர் பயன்படுத்தி உண்மையான மறுரூபத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த வார்த்தையை படித்து அதை ஸ்டோர் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி, சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தின் என் இருதயத்தில் ஒழித்து வைத்தேன், மறைத்து வைத்தேன். ஒரு நீதிமான், ஒரு வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தமாக காத்துக்கொள்ள முடியும், உடைய வசனத்தின்படி காத்துக்கொள்றதுனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பிசாசை விரட்டினது. எது, உன்னை கட்டுகிறேன் பிசாசே, ஜபத்தில் விரட்டுகிறேன் பிசாசே, நான் சொல்லிக்கிட்டு இருந்தார், அற்புத கடிந்து கொள்ளுகிறேன், சபிக்கிறேன் பிசாஸ் சொன்னார் இல்லையே. எழுதி இருக்கிறதே வசனத்தை வச்சு தாங்க நம்ம பரிசுத்த சோதனையெல்லாம் தப்ப முடியும். அந்த வசனம் தான் நம்மளை, நம்ம இருதயத்தை பாதித்து நம்மளை மனதை பிரகாசிப்பிக்க பண்ணி, நம்ம பாவத்தை மனசாட்சியில் உணர்த்தி, பாவத்துக்கு விரோதமாக வெறுப்பையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி, பவர்ஃபுல்லாக நம்ம உணர்ச்சியிலையும் சித்தத்திலையும் வேலை செய்யக்கூடியது, நம்ம விசுவாசத்துக்கு போஷணையாக ஆகாரமாக இருந்து விசுவாசத்தை பலப்படுத்தி பரிசுத்தத்தில் நம்மளை வளர்க்க வைக்கிறது வசனம்தான். அந்த வசனத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் வளரும் போது தான் உண்மையான பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் வர முடியும். இல்லைன்னா பரிசுத்தன்றது நாடகம் போட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலாம். அந்த பாதி பரிசுத்தம், வேதம் சொல்கிற பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனும் தேவனை காண முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட போவே முடியாது. தேவன் தான் இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யட்டோம். ஜெபம் பண்ணலாம். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவில் தொடர்ந்து பாட பாடமாக அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய சிந்தனையில் இதெல்லாம் நாங்கள் புரிந்துக்கிட்டு வந்தாலும் ஆண்டவரே, வெறும் காதில் கேட்டு போகிறதுனால எங்களுக்கு பயனல்ல, பயன் இருக்காது. இதை நாங்கள் சிந்தித்து ஆழமாக எங்களுக்குள்ள உள்வாங்கி எனக்குள்ள உண்மையான பரிசுத்த வேலை நடந்துகிட்டு இருக்கா, எனக்குள்ள பூரண அந்த போராட்டமான அந்த பாவத்தை வெல்லுகிற அது தொடர்ந்து முன்னேறி போகிற பரிசுத்த வாக்குதல் கிரியை எனக்குள்ள நடந்து கொண்டிருக்க, போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தில் வளர்ந்துருக்கிறேன்னா எங்களை சோதித்து பார்க்க இதை பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண முடியாது. இந்த பரிசுத்தத்தை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை அறியாத மக்கள் உண்மை அறிந்து நீதிமானாக்குதல் இல்லாமல் எந்த பரிசுத்தமும் இருக்க முடியாது. ஆகவே முதல்ல மறுஜன்மத்தை ரட்சிக்கப்படுதலை நாடுவதற்கு அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். தேங்க்யூ. இத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.